நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கனி அவர்களே.
வணக்கம். வணக்கம் சார்.
இப்போ உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா?
ஆமாம் சார்.
எதுக்காக உங்களுக்கு விருது வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
முதல்கட்டமாக இந்த விருது அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. கடந்த வருடம் கொரோனாவுடைய முதல் அலையில வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்ட 5 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் 1வதாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டர் திருமதி ஷில்பா பிரபாகர் அவங்களுக்கும், 2வதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய டெப்டி கமிஷனர் அர்ஜுன் சம்பத் சார் அவர்களுக்கும், 3வதாக திருநெல்வேலி கமிஷனர் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்களுக்கும், 4வதாக திருநெல்வேலி அரசு மருத்துவனுடைய ஜிஹெச்ஓடைய டீன் அவர்களுக்கும், 5வதாக வந்து எனக்கும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொரோனாவுடைய முதல் அலைவில் வந்து கடுமையான அந்த நோய் பத்தியான ஒரு பயம் மக்கள்ல இருந்துச்சு. அப்ப அந்த சமயங்கள்ல வந்து கொரோனாவுக்காக வந்து மருத்துவம் செஞ்ச மருத்துவர்களை கூட வந்து அதுல இறக்கும் போது அவங்களை வந்து அடக்கம் பண்ண வந்து பொதுமக்கள் வந்து விடல. நம்ம சென்னையில வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரோனாவில இறந்த ஒரு மருத்துவர் உடலை அடக்கம் பண்ண வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குனதையும் அவங்களை அடக்கம் பண்ண விடாம தடுத்ததையும் நம்ம வந்து செய்தியில கேட்டோம். அதனை தொடர்ந்து வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவில இறந்த உடல்களை வந்து தூக்கி வீசிட்டு போறதையும் நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். ஆறுகளில் வீசுறதையும் நதிகளில் வீசுறதையும் நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளோட உள்ளம் வந்து ரொம்ப வலிச்சுது. இறந்து போன பிறகு கூட கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம வந்து இப்படி வந்து நாட்டில் வந்து வீசுறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு. அந்த அடிப்படையில எங்க டீம் நாங்க என்ன பண்ண ஒருங்கிணைச்சு, ஒரு 8 பேர் கொண்ட டீமாக நாங்க வந்து ஒருங்கிணைச்சு முதலாவது அலையில ஏறத்தாழ ஒரு 158 உடல்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நாங்க வந்து அடக்கம் பண்ணோம். அவங்கவுங்க மத பிரகாரம் வந்து அந்த மத சடங்குகளை செஞ்சு, உதாரணமா அவங்க வந்து இந்து சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களை தகனம் செய்யறது, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மத பிரகாரம் வந்து நல்லடக்கம் செய்யறதுக்கான வந்து அந்த ஏற்பாடுகளை செய்யறது, அதே போல இஸ்லாமிய மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி அந்த இது செய்யறது. இப்படியான ஒரு 158 உடல்களை நாங்க என்ன பண்ணோம், ஏழை இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ண நாங்க வந்து பார்த்து பண்ணனால எங்களை வந்து பாராட்டி இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு.
சரி, இப்ப நிறைய பேர் இருந்தாங்க தானே, இப்ப நிறைய சமூக சேவகர்கள் சமூக சேவை அமைப்புகள் எல்லாம் கூட உங்க திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் இருக்கிறாங்க, ஏன் அவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏன் வந்து இப்படி ஒரு மனிதாபிமானமாக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரல, உங்களுக்கு எது உந்துதலாக இருந்தது?
எங்களோட உந்துதல் அப்படிங்கிறது வந்து நீங்க முதல்ல நம்ம எல்லாருமே அந்த உலகத்துல பார்க்கக்கூடியது ஆதி மனிதன் ஆதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த ஆதி மனிதன் ஏதம் இறைவன் படைக்கும் போது வந்து அவருக்கு அடுத்து அவருடைய மகன்கள் 2 பேர்ல ஒரு நபர் இறந்து போகும்போது என்ன செய்யணும், அந்த முதல் மனிதனை எப்படி அடக்கம் பண்ணணும் தெரியாம இருக்கும்போது இறைவன் வந்து காகத்தை அனுப்பி இப்படிதான் நீங்க அடக்கம் பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்ததாக பைபிள் வந்து கோட் இருக்குது. இதே இது வந்து குரான்லயும் வருது. அந்த அடிப்படையில ஒரு உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு மரணம் ஒரு நோயில வந்து நம்ம எப்படி அடக்கம் பண்ணணும் தெரியாம ஸ்தம்பிச்சு நிற்கும் போது வந்து கொரோனா முதல் அலையிலயும் இப்படிதான் இருந்தாங்க. எப்படி இதை அடக்கம் பண்றது, எப்படி எரிக்கிறது கூட தெரியாம இருக்கும்போது இந்த நல்ல வசனங்கள் எங்களை வந்து உந்துதல் படுத்துது. அது போல வந்து இன்னொன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நோய்வாய்ப்பட்டு இறைவனால் வந்து இந்த மரணம் அடையக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பா இறைவன் சொர்க்கத்துல தாரான் அப்படிங்கிற ஒரு உந்துதலை வந்து தள்ளிச்சு. அப்ப நம்ம இந்த மாதிரி அடக்கம் பண்ணும் போது ஒரு கால நமக்கு அதுல மரணம் சம்பவிச்சா கண்டிப்பா நமக்கு இறைவன் சொர்க்கம் தருவாங்க சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும், அதே போல மத்த மக்களுக்கு இதை நம்ம எப்படி அடக்கம் பண்ணணுங்கிற நம்ம வந்து என்ன பண்ண உலகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற அடிப்படையிலயும் நாங்க வந்து இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சோம்.
சரி, இப்ப நீங்க அப்படி செய்தா கூட சில பேர் வந்து நீங்க வந்து இந்த இறந்த உடல்களை எல்லாம் அடக்கம் செய்யறதுனால உங்களை ஒதுக்கிறதுக்கோ அல்லது உங்களோட நெருங்காம இருக்கிறதுக்கு உங்களை கூட ஒதுக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் நடந்திருப்பாங்களே?
கண்டிப்பா சார். அந்த முதல் அலையில வந்து நாங்க வந்து அடக்கம் பண்ண போகும்போது வந்து எங்களுடைய வீடுகள்ல நாங்க வந்து தனிமைப்படுத்தி வச்சிருந்தோம். எங்களுடைய டீம் 8 நபர்களை கொண்ட ஒரு 6 டீம் வச்சு 48 நபர்கள் நாங்க வச்சிருந்தோம். நாங்க தனியாக என்ன பண்ணோம், ஒரு வீடை வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்க அங்கதான் தங்கினோம். இந்த மாதிரி ஒரு பரியல் பண்ணிட்டு வரும்போது குளிச்சுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கே எங்களுடைய அந்த அங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு நேராக குளிச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம், எங்க வீடுகளுக்கே கூட நாங்க போக மாட்டோம், தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். ஏன் நாங்க போகலன்னா, ஒண்ணு வந்து நம்ம மூலியமாக நம்ம வீடுகளுக்கு நோய் பரவிடக்கூடாதுங்கிற ஒரு இதுவும், இன்னொன்னு வந்து கண்டிப்பா சமூகம் முதல்ல நம்ம எப்படி அங்கீகரிக்கும் தெரியாதுங்கிற ஒரு இந்த அடிப்படையிலே நாங்க என்ன பண்ணோம், இப்படி தனிச்சிருந்த பண்ணணும். அதுக்கப்புறமா மக்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு தைரியம் வந்துட்டு மக்களுக்கு, தன்னம்பிக்கை வந்துட்டு, தைரியம் வந்துட்டு இவங்க பண்றாங்க, இதனுடைய உதவி கொண்டு இந்த டீம்ல எங்க டீம்ல இது வரைக்கும் கடந்த கொரோனாவுடைய முதல் அலையில வந்து ஒரு 158 நபர்களும், இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலைகள்ல நேற்று வரைக்கும் 171 பேர் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த அவங்கவுங்க மத சார்பு நாங்க அடக்கம் பண்ணிருக்கிறோம். இதனுடைய உதவி கொண்டு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நோய் தொற்றோ எந்த விதமான அசௌகரியமோ வந்ததில்லை.
சரி, இதுக்கெல்லாம் வந்து இப்போ செலவுகள் எல்லாம் ஆகும் இல்லையா? இப்போ ஒருத்தர நல்லடக்கம் செய்கிறதுக்கெல்லாம் செலவுகள் ஆகும். சில சமயம் அந்த குடும்பங்களில் கூட செலவு செய்ய முடியாத நிலைமையெல்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லை, எப்படி சமாளிச்சிங்க?
கண்டிப்பாக இதில் என்ன அப்படின்னா சொல்லி சார், என்ன கேட்டீங்க அப்படின்னா, இது நாங்கள் முழு முழுக்க வந்து நாங்கள் இலவசமாக தான் பண்ணுறோம். அந்த இலவசம் அப்படிங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இந்து சமுதாய முறைப்படி ஒரு நபரை வந்து அடக்கம் பண்ணணும்னா ஜிஹெச் மருத்துவமனையிலிருந்து என்ன பண்ணோம், அந்த உடலை நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய ஆம்புலன்ஸ் மூலியமாக நாங்கள் போய் பிபிஇ கிட் அணிஞ்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த உடலை பெற்று நேரடியாக அங்கே இருந்து அவங்க வீடுகளே கொண்டு போக மாட்டோம். திருநெல்வேலி அரசு வரியல் இது இருக்குது, அங்க கொண்டு போயிடுவோம், டைரக்டா அங்க கொண்டு போய் நவீன முறையில தகனம் எரி விட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு இந்து முதப்பாட செய்யும் போது வந்து நம்ம அந்த போறதுக்கான அந்த ஒரு 6 பிபிடி கிட்டு நமக்கு தேவைப்படும். அது போக இங்கிருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு போறதுக்கான அந்த செலவு 2. மூணாவதாக அங்க போய் ஒரு உடலை எரிக்கிறதுக்கு 5000 ரூபா வந்து நம்ம வந்து செலவு பண்றோம். இது வந்து என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சில சமயங்கள் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா யாருக்குமே சில சமயங்கள் எல்லா உறவினர்களுமே வந்து தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில எதுவுமே இருக்காது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், முழுசா அந்த தொகையை நாங்களே ஏற்று என்ன பண்ணுவோம், நாங்க வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களே அந்த பிபி கிட்டு வாங்கி தந்துருவாங்க. வாகனத்துக்கான சில செலவுகள் எவ்வளவோ அதையும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தந்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நாங்க ஒரு கடந்த முறை 158 உள்ள நாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம்னா, இதுல வந்து ஏறத்தால சரிபாதிக்கு மேல வந்து நிறைய ஏழைகள் வந்து அவங்களால வந்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னு நம்ம முழுசா நாங்கள் இலவசமா பண்ணி கொடுத்துருக்கோம். இது இந்து முறைப்படி. இதே இது கிறிஸ்தவ முறைப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவப்பட்டி வந்து 3000 ரூபாயில இருந்து 30000 வரைக்கும் செவப்பட்டி வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த குழி தோன்றதுக்கு நார்மலா குழி தோன்றதை விட நம்ம ஆழமாக நம்ம குழி தோண்டணும். இந்த குழி தோண்டி அதை மூடுறதுக்கு வந்து நம்ம வந்து 4K யூஸ் பண்றோம். அதுக்கு மட்டுமே வந்து ரெண்ட் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து 5000 ரூபா நம்ம வந்து கொடுக்குறோம். 2. மூணாவதாக வந்து இங்க நம்ம ஜிஹெச்ல இருந்து அவங்க எந்த கிரவுண்டு கூட்டு போறாங்களோ அதுக்கான தொலைவு எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு கிறிஸ்துவ முறைப்படி நம்ம ஒரு அடக்கம் பயணம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து அது வந்து ஒரு 25000 ரூபா கூட்ட வரும். இதே இது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில மத சடங்குகள் இருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குழி இதே மாதிரி ஆழமா தோன்றது, வெள்ளை துணி 25 மீட்டர் துணி வாங்கி அந்த துணியில வச்சு அவங்கள உள்ள இறக்குறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஒரு பெரிய பிளேவுட் உள்ள அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓலப்பாய், இதுக்கப்புறம் என்ன பண்ண மண் வச்சு மூடுவாங்க. ஒரு இஸ்லாமிய மத பிரகாரம் நம்ம வந்து இந்த சடங்குகளை நம்ம செய்யறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 22000-25000 ரூபா செலவாகும். ஆக ரொம்ப செலவு கம்மிங்கிறது வந்து இந்து மத பிரகாரம் நம்ம வந்து செய்யறது. இந்து மத பிரகாரம் நம்ம செய்யும் போது அதிகபட்சமா நமக்கு வந்து ஒரு 10000 ரூபாக்குள்ள அந்த இது வந்து முடிஞ்சிடும். இது வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு நாங்களே என்ன பண்றோம், ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவோம். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்க விரும்பினா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செலவுகளுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு டொனேஷன் வந்து தருவாங்க. இதுதான் சார் இந்த இதில் உள்ள இருக்கக்கூடிய செலவு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கனி அவர்கள். தமிழ்நாட்டில் கொரோனாவினால் உயிரிழந்த நூற்றுக்கணக்கானவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்த மனிதாபிமானி கனி அவர்கள். மயானத்திலெல்லாம் இடம் தர்றதில்லை, புதைக்கிறதுக்கு இடம் தர்றதில்லை, மறக்கிறது, எதுக்கிறது, இந்த மாதிரியான பொதுமக்கள் எதிர்ப்பு இப்படியெல்லாம் நடந்த மாதிரி நிறைய செய்திகள் வாசித்திருக்கிறோம். நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க, அது மாதிரி சம்பவங்களை சந்திச்சிங்களா நீங்கள்?
கண்டிப்பாக சார். நான் குறிப்பாக நம்ம தமிழ் மண்ணை பொறுத்தவரையில் இன்னும் இந்த மக்கள்கிட்ட இருந்து ஒழியாத ஒரு பழக்கம் என்னென்னா வந்து அந்த ஜாதிய வேறுபாடு, ஜாதிய பாகுபாடு வந்து இன்னும் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவங்க, ஒரு ஜாதியை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் அடக்கம்னு வரும்போது அவர் கொரோனாவில் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஊர் மக்களே அதை எதிர்த்த சம்பவங்கள் பல இது உண்டு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணோம், நம்ம அரசு அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு அந்த தகனத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காவல்துறை அதிகாரியோட உடலை கூட என்ன பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி அடக்கம் பண்ணியிருக்கோம். ஒரு ஊரில் நான் அந்த பேரை குறிப்பிட விரும்பலை, ஒரு காவல்துறை இருக்கக்கூடிய உயிர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருடைய தந்தையை அந்த ஊர் மக்கள் வந்து அடக்கம் பண்ணதுக்கு விடலை. எந்த அளவுக்குன்னா 4K அனுப்பி குழியை தோட்டிட்டாங்க, 4K அடிச்சு விரட்டிட்டாங்க. பெரிய ஆழமான குழி தோண்டப்பட்டிருக்கு, அவரை விரட்டிட்டாங்க. உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நீங்க அப்படி உள்ள வரதுக்கு நீங்க விடலன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த உடலை நடு ரோட்ல வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம், இங்கே நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சொன்ன உடனே அவங்க பின் வாங்கிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அதை இறங்கி நாங்க அடக்கம் பண்ணணும். இந்த சமயத்துல காவல்துறை அதிகாரியை வந்து உயர் அதிகாரி தொடர்பு கொண்டு அவரால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. காரணம் அங்கே வந்து பிரச்சனையா இருக்குது வந்து அவங்களுடைய அந்த ஜாதி. அப்ப எங்களுடைய இந்த வாலண்டியர்ஸ் டீம் என்ன பண்ணாங்க, தன்னார்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு அந்த எங்களுக்கு பெரிய சவாலா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 அடிக்கு மேல அந்த தோண்ட அந்த அந்த விதை எந்த விதமான போதுமான ஒரு உபகரணங்கள் இல்லாம கைகளால என்ன பண்ண நாங்க வந்து அந்த மண்ணை மூடின சம்பவங்கள்லாம் உண்டு. அப்ப அந்த அதிகாரி வந்து வருத்தம் தெரிவிச்சாப்ல, இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய எனக்கே இந்த நிலைமை அப்படிங்கிறத வந்து அவர் பெரிய சேப்பம் உங்களுக்கு உதவியில் நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இது வரலாறு உண்டு. அது போல எல்லா மக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவங்கவுங்க இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சமூக பிராணியா இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க அந்த மத வழிபாடை சுத்தி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமிய மக்கள் இருக்கும்போது அங்க ஒரு 100 குடும்பம் இருக்கும்போது அந்த 100 குடும்பத்துக்கான தேவையான அந்த அடக்க சம்பந்தம் அங்க இருக்குது. அப்ப சிட்டில அந்த மாதிரி ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக இருக்கும்போது சிட்டில பல ஊரச்சலங்கள் இருக்கும்போது இடங்கள் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்குது. அப்ப அவங்களுடைய பயம் என்ன வந்துட்டு நாளைக்கு நம்ம மக்கள் இறந்தா கூட அடக்கம் பண்ணதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிற இட தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. அடிப்பில் என்ன பண்ணாங்க அவங்களும் வந்து இல்ல நீங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்களோ நீங்க எந்தெந்த பகுதி நீங்க அங்க கொண்டு போய் நீங்க அடக்கம் பண்ணுங்க எங்க ஊர்ல உங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க அந்த எதிர்ப்புகள் வந்து வந்திருக்குது. இன்னும் பல கிராமங்கள்ல நாங்க நள்ளிரவுல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நல்லடக்கங்கள் வந்து பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பகல்ல வரும்போது இந்த குடும்பத்துல ஒரு ஆளு கொரோனாவில இறந்துட்டாரு அப்படிங்கும் போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு நம்மளை வந்து சமூக ஒதுக்கம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய பயமும் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது.
கடந்த ஆண்டு ஏப்ரல்ல தொடங்கின கொரோனா இந்த ஆண்டு ஏப்ரல் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப அப்போது நீங்க பார்த்த அந்த மாதிரியான எதிர்ப்பு இந்த புறக்கணிப்பு அதோட ஒப்பிட்டால் இப்போதும் மக்கள் மனநிலை அப்படிதான் இருக்கா அல்லது வந்து இப்ப ரொம்ப மாறி இருக்கு?
இப்ப வந்து மாறிட்டாங்க. இப்ப மக்கள் வந்து பழக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து அரசு மருத்துவமனையிலேயே கடந்த முறை வந்து ஒரு நபரை வந்து நம்ம கொரோனாவுடைய நோயாளியாக அனுமதிக்கும் போது வந்து அவருக்கு யாருமே அங்க அவருக்கு கூட இருக்க முடியாது. அவங்க வந்து அவ்வளவுதான் அந்த அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியுமே தவிர கூட இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் யாருமே கிடையாது. இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை அரசு மருத்துவமனையில என்ன பண்ணாங்க அவங்களுடைய உறவினர் அருகிலே இருக்கிறாங்க. இந்த முறை வந்து போன முறை இருந்த மாதிரி அளவு ஒரு கடுமையான நெருக்கடி எல்லாம் இல்லை. மக்கள் மத்தியில் கொஞ்சம் சகஜமாகிட்டாங்க. இந்த முறை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த உடலை எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க, எங்க வீட்டு வாசல்ல நீங்க என்ன பண்ணுங்க அவனுடைய முகத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க இல்ல தகனம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. அச்சமும் இருக்குது, ஆனா கடந்த முறை போன்ற அச்சம் வந்து இந்த முறை வந்து இல்லை.
சரி, இப்ப கொரோனா வந்து உச்சக்கட்டத்துல இருக்கும்போது எத்தனை உடல்களை வந்து சராசரியாக வாரத்துக்கு நீங்க அடக்கம் பண்ணீங்க, இப்போது எத்தனை உடல்களை நீங்க அடக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க?
கடந்த முதல் அலையில சொன்ன மாதிரி வந்து ஏறத்தாழ ஒரு 158 உடல்கள் நாங்க அடக்கம் பண்ணிருக்கிறோம். இந்த முறை வந்து கொரோனாவது இரண்டாவது அலையில ரொம்ப வேகமாக ஒரு 2 மாசத்துக்கு உள்ளாகவே நாங்க என்ன பண்ணிருக்கோம் 171 உடல்களை அடக்கம் பண்ணிருக்கிறோம். இந்த இரண்டாவது அலையில தான் கடுமையான பாதிப்பு. அதிகாலையில வந்து 1 மணிக்கு தொடங்கி இரவு 1 மணி வரைக்கும் அதாவது 24 மணி கண்டினியூவா வந்து 12 உடல்களை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா வந்து அதிகபட்சம் ஒரே நாள்ல நாங்க வந்து அடைச்சிருக்கிறோம் 12 உடல்கள். சில சமயங்கள் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து இந்த நோன்பு காலகட்டம் இருந்ததுனால அந்த நோன்பு வைத்துக் கொண்டே நாங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த உடல்களை அடக்கம் பண்ணிருக்கிறோம். அதே போல எங்களுடைய 2 பெருநாள்கள் அந்த பெருநாள் தினத்துல கூட எங்களுடைய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு உடனடியாக அந்த டீம் வந்து என்ன பண்ணாங்க போய் கொரோனாவுடைய அடக்கத்துல வந்து நாங்க வந்து ஈடுபட்டிருக்கோம். கடந்த 1வது அலையை விட இந்த 2வது அலையில அதிகமான உடல்களை வந்து நாங்க வந்து அடக்கம் பண்ணிருக்கோம்.
இந்தியாவில வந்து இப்ப மத நல்லிணக்கம் வந்து சவாலை சந்திக்கின்ற இந்த காலகட்டம் இது. இந்த நேரத்தில் வந்து மதம் கடந்து நீங்கள் இப்படியெல்லாம் அரும்பணி செய்கிறீங்க, இந்த மாதிரியான செயல் எந்த செய்தியை வந்து சமூகத்துக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க?
மத நல்லிணக்கம் நமக்கு வந்து பேணப்படணும், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய தாரக மந்திரம். இந்த மாதிரி நோய்கள் வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு கிடக்கும் போது அவங்கள வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து அரவணைக்கிறது ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி பதிவு வைக்கிறது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை. இந்த முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய தனவந்தர்கள் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் போது அவங்களே முன் வந்து என்ன பண்ணாங்க பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்து வந்து அந்த ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள் அந்த நிறுவனம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பழங்களை வந்து கொடுக்க முன் வந்தாங்க. அப்ப இந்த நோய் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கிறிஸ்தவ உடல்களை முஸ்லீம்களும், முஸ்லீம்களுடைய உடல்களை இந்துக்களும், இந்துக்களுடைய உடல்களை முஸ்லீம்களும் மாறி மாறி அவங்க என்ன பண்ணாங்க அடக்கம் பண்ணதை நம்ம வந்து பொது தளங்கள்லையும் நம்ம வந்து பண்ண சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிகை செய்திகளையும் நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி நோய்கள் வரும்போது வந்து மக்கள் மத்தியில வந்து அரசியல்வாதிகள் என்னதான் ஒரு பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாலும் இந்த மாதிரி நோய்கள் வந்து அதெல்லாம் தூக்கி வீசக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தி இருக்குது. பொது தளங்கள்ல வந்து மத துவேஷத்தை பரப்பக்கூடிய கடுமையான அமைப்பை சார்ந்தவர் கூட அவங்க வீடுகளில் இறக்கும் போது அவங்க எந்த இதை தூக்கி பிடிச்சாங்களோ அவங்க அவங்க முன்வர ஒத்துழைக்காததையும் அந்த சமயங்கள்ல கூட இந்த மாதிரி நம்மளுடைய டீம்கள் போய் நம்மளுடைய வாலண்டியர்ஸ் டீம் போய் நம்ம அடக்கம் பண்ணும்போது அங்க கண்ணீர் உடைச்சதை நம்ம என்ன கண்கூடாக நம்ம வந்து பார்த்தோம்.
மிக நன்றி கனி அவர்களே. உச்சகட்ட மனிதநேயத்துடன் செய்கின்ற அரும்பணி இது, மிகவும் பாராட்டத்தக்க பணி. உங்களது பணி தொடர்க, வாழ்க, மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த விருது மட்டும் இல்லை, இந்திய அளவிலே கூட இது வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் பணி, சமூக பணி. மிக நன்றி, வாழ்க வளர்க.
நன்றி. நன்றி சார், வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற விருதுகளை வாங்குவது மட்டுமல்லாமல் இது போன்ற இந்த விருது போன்ற செய்திகளை உலக மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதும் அங்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களை போன்ற நபர்கள் தேடி பிடித்து எங்களை பேட்டி காண்பது மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். வளர்க உங்களுடைய பணி. இன்னும் உங்களுடைய தொண்டர்களும் நேயர்களும் அதிகரிக்கட்டுமாக என்று நான் இரண்டு பிரார்த்தனை செய்கின்றேன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.